அந்த மூதாட்டி ஒவ்வொரு நாளும் ஆலயம் சென்று மெழுகுதிரி ஏற்றி ஜபம் செய்வது வழக்கம். அச்சமயத்தில், கடவுளே, நான் நீண்டகாலம் வாழ்ந்துவிட்டேன், என்னை சீக்கிரம் உன்னிடம் அழைத்துக் கொள்ளும், நான் அதற்கு தயாராக இருக்கிறேன் என்ற ஜபம் தவறாது இடம்பெறும். இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு ஆள் வேடிக்கை செய்ய நினைத்தார். அன்று மூதாட்டி வருவதற்கு முன்னர் அந்த திருவுருவத்தின் பின்னால் அவர் ஒளிந்து கொண்டார். அந்த அம்மா வந்து வழக்கம்போல் ஜபித்தார். அவர் ஜபம் முடிந்ததும் அங்கு ஒளிந்திருந்த அவர், மகளே, உனது வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டேன், இன்று இரவு நீ என்னிடம் வந்துவிடுவாய் என்றார். அதை கேட்ட மூதாட்டிக்கு பயம் வந்துவிட்டது. அன்று இரவு தான் இறக்கப் போகிறோம் என்ற உணர்வே அவரை கிடுகிடுக்கச் செய்தது. அந்த பயத்திலேயே அவர் அன்று இரவு இறந்துவிட்டார்.
சொற்களுக்குத்தான் எவ்வளவு வலிமை என்று பாருங்கள். சொற்கள் மனித இதயத்தின் மிகச்சிறந்த சரியான வெளிப்பாடாக அமைய வேண்டும். சொல்லுக சொல்லில் பயனுடையவை என்று வள்ளுவரும் சொன்னார்.
ஜூன் 22, வரலாற்றில் இன்று நிகழ்ந்தவை. 1633, அண்டத்தின் மையம் பூமி அல்ல, சூரியன் என்ற தனது அறிவியல் கொள்கையை கலிலேயோ கேலிலி ரோமைய அரசு படைகளின் வற்புறுத்தலின் பேரில் திரும்ப பெற்றுக்கொண்டார்.
1658, ஒல்லாந்தர் போர்த்துகீசியரிடமிருந்து யாழ்ப்பாணத்தை கைப்பற்றினர்.
1976, கனடாவில் மரண தண்டனை வழங்குவது நிறுத்தப்பட்டது.
வாரம்போர் அலசல் இதுபோல் இனி வேண்டாம். இதுபோல் இனி வேண்டாம். நேயர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்நாள் வரை எத்தனை முறை இவ்வாறு சொல்லியிருக்கின்றீர்கள்? இவ்வாறு பலர் சொல்ல கேட்டிருக்கின்றீர்கள், இதுபோல் இனி வேண்டாம். நிச்சயமாக நல்ல காரியங்கள் நடந்தபோது சொல்லியிருக்க மாட்டீர்கள். வாழ்க்கையில் மிகவும் கசப்பான, உடலையும் உள்ளத்தையும் கசக்கி பிழிந்த, போதுமடா சாமி என்று அலுத்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் நடந்தபோது, இதுபோல் இனி வேண்டாம், இதுபோல் இனி வேண்டவே வேண்டாம் என்று சொல்லியிருப்பீர்கள். இந்த சனிக்கிழமை பிரிட்டனின் கிளாஸ்கோவைச் சேர்ந்த டெக்லான் ஷான்லி என்ற 13 வயது சிறுவன் நீரில் மூழ்கி உயிருக்கு போராடிய பள்ளித்தோழனை காப்பாற்றுவதற்காக நீரில் குதித்தபோது கெல்வின் ஆற்றின் ஆழமான நீரோட்டத்தில் மூழ்கி இறந்துவிட்டான். அச்சம்பவத்தை பார்த்தவர்கள் துருதுருவென நடமாடிக்கொண்டிருந்த டெக்லானின் வீரதீரச் செயலை பாராட்டிய கையோடு, ஐயோ, இதுபோல் இனி யாருக்குமே நிகழ வேண்டாம் என்றனர். தென்னாப்பிரிக்க உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் தோல்வியை சந்தித்து வரும் அணிகளின் பரம விசிறிகள் கூட இந்த வார்த்தைகளை சொல்லி வருகின்றனர். உலகின் பல இடங்களில் இவ்வாறு சொல்லப்பட்டு வந்தாலும் மிகுந்த ஆதங்கத்தோடு கடந்த வாரம் முழுவதும் இந்தியாவின் போபாலில் சொல்லப்பட்டு வந்தன, இதுபோல் இனி வேண்டாம்.
கடந்த வாரங்களில் போபாலில் என்ன நடந்தது? இம்மாதம் 7ஆம் தேதி போபால் சிறப்பு நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை கேட்டு உலகமே ஒருவித ஏளனத்தோடு வெறுப்போடு பேசியது. இங்கு இத்தாலியில் அதிகம் படித்திராத ஒருவர் கூட இந்த தீர்ப்பை துர்மாதிரிகை என்றார். பல்லாயிரக்கணக்கானோர் இறந்த இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டோருக்கு ஈராண்டு சிறை தண்டனைதானா என்று இந்திய நாடு முழுவதிலும் அதிர்ச்சி அலை பரவியது. இது வெட்கத்துக்குரியது. தாமதமான தீர்ப்பு, மறுக்கப்பட்ட அநீதி என்றெல்லாம் இந்திய பத்திரிகைகள் சாடின. இந்தியாவின் முன்னாள் அரசுத் தலைவர் அப்துல் கலாம் இந்த தீர்ப்பை கேட்டு வேதனை தெரிவித்துள்ளார். 26 ஆண்டுகள் கழித்து வந்துள்ள இந்த தீர்ப்பு குற்றத்தின் தன்மைக்கு ஏற்ப அமையவில்லை. சட்டமும் நீதித்துறையும் அனைத்து மக்களையும் சமமாக கருத வேண்டும், ஏழை பணக்காரர் என்று வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது என்று கூறினார். ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் என்ற பன்னாட்டு மனித உரிமைகள் கழகமும் இந்திரா சின்ஹா என்ற எழுத்தாளரும் இந்த தீர்ப்பு மிக மிக குறைவானது, மிக மிக தாமதமானது என்று சொல்கின்றனர். திருமதி அலி பானர் என்ற 80 வயது மூதாட்டிக்கு வந்திருந்த கடிதம் பற்றியும் இந்திரா சின்ஹா இப்படி குறிப்பிடுகின்றார்.
Mrs. Bano lost 16 of her family on that night in 1984 when poison gas leaked from Union Carbide's pesticide factory and brought panic. I imagine Alia Bano receiving a letter her blind eyes cannot read which says, Dear Mrs. Bano, in respect of your 26 years of serious illness, the loss of your eyesight, and of 16 members of your family, you are hereby awarded compensation of 3 pence.
திருமதி அலி பேனருக்கு தற்சமயம் பார்வை தெரியாது. 26 ஆண்டுகளுக்கு முன்னர் இடம்பெற்ற இந்த போபால் நச்சுவாயு கசிவு விபத்தில் குடும்ப உறுப்பினர்கள் 16 பேரை பலிகொடுத்தவர். இவருக்கு வந்த நிவாரண நிதியளிப்பு கடிதத்தில், திருமதி பேனர், உங்களின் 16 உறவுகளையும் கண்பார்வையையும் இழந்து இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் அனுபவித்து வரும் வேதனைகளை உணர்கின்றோம். இதோ எங்களது இழப்பீட்டு பணம், 3 pence. அன்பர்களே, இதற்கு இணையான இந்திய பணம் எவ்வளவு தெரியுமா? 2 ரூபாய் 10 பைசா.
இதைவிட கொடுமை வேறு இருக்க முடியுமா என்ன? 1984 December 2-3 இடைப்பட்ட அந்த இரவில் மத்திய பிரதேச மாநிலத்தின் போபாலில் இந்த நச்சு விஷவாயு கசிந்தது. போபாலில் செயல்பட்ட யூனியன் கார்பைட் வேதியியல் தொழிற்சாலையிலிருந்து கசிந்த மீத்தைல் ஐசோசயனைட் என்ற இந்த நச்சு வாயுவினால் அன்றே மூச்சு திணறி 3000 மேற்பட்ட மக்கள் இறந்தனர். ஆனால் இறந்தவர்களின் எண்ணிக்கை 8000 வரை இருக்கும் என்று அதிகாரப்பூர்வமற்ற செய்திகள் வெளியாகியுள்ளன. மொத்தத்தில் 15,000 உயிர்கள் பறிபோயின. ஏறக்குறைய 600,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்றும் பாதிப்புகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன.
இந்த ஒரு நிலையில் கடந்த 7 அளிக்கப்பட்ட இந்த தீர்ப்பு குறித்து திருச்சி உரிமையியல் வழக்கறிஞர் சபாரத்தினம் அவர்களிடம் கருத்து கேட்டோம்.
இதற்கெல்லாம் நீதிமன்றத்தையோ அல்லது சட்டத்தையோ சட்டத்துறையோ நாம் கொச்சைப்படுத்தி விமர்சனம் செய்வதில் எந்த விதமான நியாயமும் கிடையாது. இதற்கு அரசாங்கமும் சம்பந்தப்பட்ட துறைகளுமே முழு பொறுப்பு ஏற்க வேண்டும். தொழிற்சாலைகளில் கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் சரியான முறையில் பின்பற்றப்படுகின்றனவா என்று அவ்வப்போது ஆய்வு செய்து அறிக்கைகள் தாக்கல் செய்ய வேண்டிய அரசு துறைகள் தங்கள் கடமைகளை சரிவர செய்யவில்லை என்றுதான் நாம் கருத வேண்டியுள்ளது. இதுபோன்ற தொழிற்சாலைகள் மனித உயிரினங்களை பணையம் வைக்கக்கூடிய நச்சுவாயு உற்பத்தியாகும் என்பதை முன்கூட்டியே அறிந்திருந்த அரசு துறையினர்கள் இந்த தொழிற்சாலையை 600,000 மக்கள் வாழ்கின்ற குடியிருப்பு பகுதியில் அமைக்க அனுமதி வழங்கியது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மனித உயிரினத்தின் மீது அக்கறை இல்லை என்பதையே காட்டுகிறது.
இந்த தீர்ப்பு வெளியாகிய பின்னர் நாட்டில் ஏற்பட்ட மக்கள் கொந்தளிப்பை முன்னிட்டு இதற்கு தீர்வு காணும் நோக்கத்தில் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் ஓர் அமைச்சர் குழுவை நியமித்தார். இந்த குழு கடந்த 3 கூடி பரிசீலித்த பின்னர் இத்திங்களன்று பிரதமரிடம் அறிக்கையும் சமர்ப்பித்துள்ளது. அதன்படி,
இவ்வழக்கில் தேடப்படும் முக்கிய குற்றவாளியான யூனியன் கார்பைட் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் வாரன் ஆண்டர்சனை அமெரிக்காவிலிருந்து திரும்ப கொண்டு வந்து அவர் மீது வழக்கு தொடர நடவடிக்கை எடுத்தல்.
போபாலில் கைவிடப்பட்ட நிலையில் கிடக்கும் யூனியன் கார்பைடு தொழிற்சாலையின் நச்சு கலந்த மண் மற்றும் அகற்றப்படாமல் கிடக்கும் நச்சுவாயு பேரல்களை அந்த இடத்திலேயே அறிவியல் முறைப்படி புதைத்தல்.
குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு கொலை குற்றத்திற்கான தண்டனை அளிக்கும் சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு தொடர்ந்ததை ரத்து செய்துவிட்டு கவனக்குறைவால் மரணத்திற்கு காரணமான பிரிவின் கீழ் வழக்கு தொடர 1996 உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்யக்கோரி மனு தாக்கல் செய்தல்.
இதற்கான ஏற்பாடுகளை மத்திய பிரதேச அரசு செய்வதற்கு தேவையான நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை மத்திய அரசு செய்தல்.
பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூடுதல் நிவாரணத் தொகை வழங்குதல்.
உயிரிழந்தோரின் குடும்பங்கள், காயமடைந்தோர், புற்றுநோய் உள்ளிட்ட கொடிய நீண்டகால நோய்க்கு ஆளானவர்கள், உறுப்புகளை இழந்து முடமானவர்கள் போன்றவர்களை வகைப்படுத்தி உதவித்தொகை வழங்குதல். இவை போன்ற பரிந்துரைகளை அந்த அமைச்சர் குழு முன்வைத்துள்ளது.
இது ஒருபுறம் இருந்தாலும், இதுபோன்ற கோர சம்பவங்கள் இனிமேல் நடவாமல் இருப்பதற்கு எடுக்கப்படும் நடவடிக்கைகளே முக்கியமானவை. விஞ்ஞானி கோபால் என்பவரும் இவ்வாறுதான் சொல்லியிருக்கின்றார். இந்தியா, ஆப்பிரிக்க நாடுகள் போன்ற 3 உலக நாடுகளின் மக்கள் எப்போதுமே பரிசோதனை எலிகளாகத்தான் பயன்படுத்தப்படுகின்றனர். யூனியன் கார்பைட் நிறுவனம் கூட முதலில் கனடாவில்தான் இருந்தது. அங்கு மக்கள் எதிர்ப்பு கிளம்பி துரத்தி அடிக்கப்பட்ட பின்னரே அது இந்தியாவிற்குள் வந்தது. ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஆனால் ஆபத்து விளைவிக்கும் நோக்கம் இல்லாத தொழில்களில் இழப்பீடு வழங்கும் முறைதான் இந்தியாவில் இருக்கிறதே தவிர அதை முன்கூட்டியே தடுக்கும் வழிமுறைகள் இங்கு இல்லை.
கடலூரில் உள்ள சிப்காட் தொழிற்பேட்டையில் வேதி கழிவுகளை வெளியேற்றும் 31 ஆலைகள் உள்ளன. இந்த தொழிற்பேட்டையை சுற்றி 8 கிலோமீட்டர் வரை நிலம் நீர் முழுவதும் கெட்டுவிட்டது. 2008 இங்கு ஆய்வு செய்த மத்திய அரசின் நீரி சூழல் நிறுவனம் இந்த ஆலைகளின் கழிவுகளால் புற்றுநோய் உண்டாகும் வாய்ப்பு மிக அதிகம் உள்ளது என அறிக்கை அளித்தது. அதேபோல் டால்மியாபுரம் சிமெண்ட் ஆலை வெளியிடும் காற்று கழிவுகளில் மூளையை பாதிக்கும் காரியம், பாதரசம் மற்றும் புற்றுநோயை உண்டாக்கும் காட்மியம், பெரிலியம், பேரியம் உட்பட 11 அடர்த்தி அதிகமான உலோகங்கள் இருப்பது தெரியவந்துள்ளது.
இம்மாதிரியான ஆலைகள் பலவும் அரசின் அனுமதி இல்லாமலேயே இயங்குகின்றன. சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மட்டும் 2500 நடுத்தர மற்றும் பெரும் தொழில் நிறுவனங்கள் லைசன்ஸ் இல்லாமல் இயங்குகின்றன. கல்பாக்கம், கூடங்குளம் போன்ற அணு உலைகளில் தைராய்டு புற்றுநோய் ஏற்பட காரணமான அயோடின் 531, புளூட்டோனியம் போன்ற வேதிப்பொருட்கள் இருக்கின்றன. ஆல்பா கதிர்வீச்சு அதிகமாக இருக்கும் இந்த இடத்திலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில்தான் சென்னை இருக்கின்றது. ஆபத்து எதுவும் இல்லை என்று அணு உலை நிர்வாகத்தினர் இதுவரை நிரூபிக்கவில்லை.
இவ்வாறு பல ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. போபால் நச்சுவாயு கசிவு விபத்து போன்றதொரு சம்பவம் இனிமேல் ஒருபொழுதும் இடம்பெறாமல் இருப்பதற்கு நேயர்களே, நீங்களும் நாங்களும் என்ன செய்யலாம்? எழுதுங்கள் உங்கள் பரிந்துரைகளை. வழக்கறிஞர் சபாரத்னம் பரிந்துரைப்பது என்னவென்றால்,
இனி இது போன்ற அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்க மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும், அரசுத்துறை அதிகாரிகள் ஆற்ற வேண்டிய பணிகளை சரிவர செய்ய வலியுறுத்தவும் கத்தோலிக்க அமைப்புகள் முன்வர வேண்டும். இந்திய இராணுவத்தில் பொறியாளர்கள், மருத்துவர்கள் போன்ற தொழில் சார்ந்த நிபுணர்களை பணியமர்த்துவது போல காவல்துறையிலும் நிபுணர்களை பணியில் சேர்ப்பதால் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்கும் பொழுதெல்லாம் சரியான திசையில் புலன் விசாரணை மேற்கொள்ள முடியும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிர்வாகிகள் தர வேண்டிய நிவாரணத் தொகைக்கு அதிகபட்ச தொகை நிர்ணயம் செய்வது இந்த கோட்பாட்டை இந்த நிகழ்வுக்கு பிறகாது மத்திய மற்றும் மாநில அரசுகள் மாற்றிக்கொள்ள வேண்டும். மனித உயிரை பணைய வைக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் நிர்வாகிகள் மற்றும் பணியாளர்கள் இது போன்ற அலட்சிய போக்கினால் பொதுமக்களுக்கு ஏற்படுத்துகின்ற அநீதிகளை தடுக்க அதிகபட்ச தண்டனை வழங்கக்கூடிய அளவில் சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும். இதற்கென்று பிரத்யேகமான சட்டத்தையோ அல்லது சட்ட திருத்தத்தையோ கொண்டுவர ஆட்சியாளர்கள் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும்.
மாற்றம் என்பதற்கு வாய்ப்பே இல்லாதது போல ஒவ்வொருவரும் செயல்பட்டால் வேறு யாரும் இவ்வுலகில் இருக்க மாட்டார்கள் என்பதற்கு உறுதியளிக்கின்றோம் என்று சொன்னார் நோயம் சோம்ஸ்கி. மனிதன் செல்லும் பாதை தவறானது என பல எச்சரிக்கைகள் விடப்படுகின்றன. ஆனால் மாற்றம்? அன்பர்களே, இதுபோல் இனி வேண்டாம், வேண்டவே வேண்டாம். இதற்கு என்ன செய்யலாம்? வாருங்கள், சேர்ந்து சிந்திப்போம். அலசல் இதுபோல் இனி வேண்டாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.